இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய தியானத்திற்காக எடுத்துக்கொள்கிற தலைப்பு, கடைசி காலத்திலே வசன பஞ்சம் என்கிற தலைப்பிலே நாம் தேவனுடைய வார்த்தைகளை சிந்திப்போம். ஆமோஸ் 8:11-14 வரை வாசிப்போம். ஆமோஸ் 8:11-14 வரை.
அந்நாளிலே சௌந்தரியம் உள்ள கன்னிகைகளும் வாலிபரும் தாகத்தினால் சோர்ந்து போவார்கள். தானே உன் தேவனுடைய ஜீவனை கொண்டும் பெயர் சபா மார்க்கத்தின் தேவனுடைய ஜீவனை கொண்டும் என்று சொல்லி சமாரியாவின் தோஷத்தின் ஆணையர்கள் விழுவார்கள், இனி ஒருபோதும் எழுந்திருக்க மாட்டார்கள் என்றார்.
சோத்ரம். இங்கே நாம் வாசிக்கிறோம், கர்த்தருடைய வார்த்தையை கேட்கக்கூடாத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆனால் இங்கே நாம் பார்க்கிறோம், இன்றைக்கி உலகத்தில் தேவனுடைய வசனம் எல்லா இடங்களையும் பிரசங்கிக்கப்படுகிறது. வீதிக்கு வீதிக்கு சபைகள் இருக்கிறது, டிவியில் தேவனுடைய வசனத்தை பேசுகிறாங்க, நோட்டீஸில் அச்சடித்து கொடுக்குறாங்க. இப்படியாக தேவனுடைய வசனம் எங்கே போனாலும் இலவசமாக கிடைக்குது. அப்படி இருக்கும்போது இது வந்து என்ன பஞ்சமாக இருக்கும், இது ஏதோ வித்தியாசமான காரியமாக தெரியுது. இன்றைக்கி தேவனுடைய வசனம் எல்லா இடத்துலையும் பரவி விசாலமாக இலவசமாக தாராளமாக கிடைக்கிறது. ஆனாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தருடைய வசனம் கேட்கக்கூடாத பஞ்சத்தை நான் அனுப்புவேன் என்று சொல்லுகிறார். அப்படின்னு நான் பார்க்கும்போது, கடைசி நாட்களிலே வசனத்தை தேட ஒரு சமுத்திரம் தொடங்கி மறுசமுத்திரம் மட்டும் அலைந்து திரிந்தும் அதை கண்டடையாமல் போவார்கள். அப்படின்னா இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு போவான், அமெரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு வருவான். இப்படி எங்கே சுற்றியும் ஆண்டவருடைய வசனம் கிடைக்க மாட்டேங்குது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய நீதியின் வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை ஆண்டவர் அனுப்பியிருக்கிறார். தேவனுடைய வசனம் பைபிளில் இருக்கிற மாதிரி எல்லாரும் பேசுவாங்க, ஆண்டவர் இரக்கமுள்ளவர், அன்பு உள்ளவர், தாழ்மை உள்ளவர். இப்படியாக தேவனுடைய மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்துவனுடைய காரியங்களை சொல்லி அற்புத அடையாளங்களை செய்து அவர்கள் தேவனுடைய வார்த்தைகளை தாராளமாக பேசுவார்கள். ஆனால் கிறிஸ்து என்கிற நாமத்திலே தேவனுடைய நித்திய ஜீவ வார்த்தைகள் மூலம் வெளிப்படுகிற நீதியின் வசனம் யாராவது பேசுகிறாங்களான்னு பார்த்தா ரொம்ப குறைவு. ஆனாலும் அந்த வசனத்தை பேசினாலும் அதனுடைய பொருளை வந்து வெளியில் சொல்ல முடியாமல் கஷ்டப்படுறாங்க. அப்போ தேவனுடைய வசனம் கேட்கக்கூடாத பஞ்சம்னு சொல்லும்போது அதை பேசுகிற ஆட்கள் குறைவாக இருப்பார்கள், அல்லது பேசுகிற ஆட்கள் இல்லாமல் இருப்பார்கள். அப்படியாக இந்த கடைசி நாட்களிலே தேவனுடைய வார்த்தைக்கு பஞ்சம் ஏற்பட்டிருக்கிறது. அதுவும் இல்லாமல் சௌந்தரியம் உள்ள ஸ்திரீகளும் வாலிபரும் சோர்ந்து போவார்கள். அப்படின்னா உலகத்தில் அதிகமான படிப்பை படித்தவர்களும் பட்டம் பதவிகளை வாங்கினவர்களும் கூட தேவனுடைய வார்த்தைகள் இல்லாமல் மிகவும் கலங்கி சோர்ந்து போவார்கள். அப்படியாக உலகத்தில் இருக்கிற படிப்பெல்லாம் செல்லாது, உலகத்தில் இருக்கிற பட்டம் பதவி செல்லாது, உலகத்தில் இருக்கிற திறமைகள் செல்லாது. தேவனுடைய வார்த்தை தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்களுக்கு மட்டும்தான் போய் சேரும். அதுவும் தேவன் கர்த்தருக்கு பயந்து அவருடைய வார்த்தைகளை சிந்தித்து தியானிக்கிறவர்களுக்கு தான் அந்த நீதியின் வசனம் போய் சேரும், அல்லது நீதியின் வசனம் கிடைக்கும். 1 Corinthians 3:1-4 வரை வாசிப்போம். 1 Corinthians 3:1-4 வரை. போதும். அப்ப இங்க நாம் பார்க்கிறோம், கிறிஸ்தவர்கள் அல்லது முதலாம் நூற்றாண்டில் இருந்த ஜனங்களுக்குள்ள எப்படிப்பட்ட ஜனங்கள் இருந்தானா, ரெண்டு வகையான ஜனங்கள். ஒன்று வந்து பாலை குடிக்கிற ஜனங்கள் அப்படின்னா ஆவிக்குரிய நிலைமையில் பாலை குடிக்கிற ஜனங்கள். இன்னொரு ஜனங்கள் என்னன்னா ஆவிக்குரிய நிலைமையில் பலமான ஆகாரத்தை சாப்பிடுகிறவர்கள் அல்லது நல்ல நீதியின் வசனத்தை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள். எங்களை மாதிரி சோத்திரம். அப்போ பாலை குடிக்கிறவர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா, பால் குடிக்கிறவர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா சபையினுடைய உட்பிரிவுகளை சேர்ந்தவர்கள் அல்லது சபையினுடைய பெயரை சொல்லி சபையினுடைய நிலைமையில் இருந்து ஆவிக்கிரிய வாழ்க்கை வளர்கிறவர்கள் தான் பாலை கொடுக்கிறவர்கள். அப்போ சபையில் வந்து ரட்சிக்கப்பட்டு சபையின் உபதேசம் படி ரட்சிக்கப்பட்டு சபையின் உபதேசத்தில் நிலைத்திருந்து இப்படி வளர்கிறவர்கள் ஒரு குறிப்பிட்ட எல்லையில் மட்டும்தான் அவங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி இருக்கும். அப்படின்னா போதகர் வந்து களங்கமில்லாத ஞானப்பாலை கொடுக்கறதுக்கு பதிலாக கலங்கின ஞானப்பாலை கொடுப்பார். அப்போ களங்கமில்லாத ஞானப்பாலை சாப்பிட்டாதான் ஆவிக்குரிய நிலைமையில் மறுபடியும் பிறந்தவர்கள் சீக்கிரம் வளர்ச்சி அடைய முடியும். ஆவிக்குரிய நிலைமையில் மறுபடியும் பிறந்தவர்களுக்கு கலப்படமான ஞானப்பாலை கொடுத்தா எப்படி இருக்கும்? வளர்ச்சி அடையாது. எத்தனை வருஷம் இருந்தாலும் வளர்ச்சி அடையாது. அப்படியாக நீங்கள் ஆவிக்குரிய நிலைமையில் பலமில்லாதவர்களாக இருக்கிறபடியெல்லாம் நான் உங்களுக்கு பாலை கொடுத்தேன் அப்படின்னு சொன்னால் ஆவிக்குரிய நிலைமையில் எல்லாரையும் சின்ன பிள்ளைகளை போல தான் அப்போஸ்தலன் பவுல் பார்க்குறார். ரொம்ப எளிமையான காரியங்களை சொல்லி அடிப்படையாக இருக்கிற காரியங்களை சொல்லி அவர்களுக்கு உபதேசிக்க அப்போஸ்தலன் பவுல் வந்து விரும்புகிறார். ஆனால் ஞானமுள்ள காரியங்களை கேட்கிறவர்களுக்கு ஆவிக்குரிய நிலைமையில் வளர்ந்தவர்களுக்கு அவர் வந்து பலமான ஆகாரமாகி நீதியின் வசனத்தை அவர் பேசுகிறார். பவுலுடைய நிருபங்களை நம்ம பார்க்கும்போது நிறைய இடங்களில் தன்னுடைய ஆவிக்குரிய நிலைமையில் பலமான ஆகாரமாகி நீதியின் வசனத்தை குறித்து நல்ல தெளிவாக எழுதியிருக்கிறார். அப்போ அன்றைக்கு இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த காரியங்கள் புரிஞ்சது என்னமோ தெரில. இன்றைக்கி நாம் வாழ்கிற இந்த ஜனங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை படிக்கும்போது அல்லது பலமான ஆகாரத்தை புசிக்கிற ஜனங்களுக்கு அது நன்றாக புரியும். அப்படியாக கிறிஸ்தவர்களுக்குள்ளே ரெண்டு வகையான ஜனங்கள் இருக்கிறார்கள். முதல் வகையான ஜனங்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா ஆவிக்குரிய நிலைமையில் பாலை குடிக்கிறவர்கள், ரெண்டாவது ஆவிக்குரிய நிலைமையில் பலமான ஆகாரத்தை சாப்பிடுகிறவர்கள். பாலுன்னு சொன்னால் சபையினுடைய மூல உபதேசம், பலமான ஆகாரம்னு சொன்னால் நீதியின் வசனம். அப்போ நீதியின் வசனத்தில் வளர்கிறவர்கள் தான் சீக்கிரம் ஆவிக்குரிய வளர்ச்சியில் முன்னேற முடியும். அப்போ நீதியின் வசனத்தை பிரசங்கிக்கிற ஊழியக்காரங்க இன்றைக்கு இல்லை. எல்லா ஊழியக்காரங்களும் ஆவிக்குரிய நிலைமையில் பால் தான் கொடுத்துட்ருக்காங்க. அதனால தான் இயேசு கிறிஸ்து பூமியில் வரும்போது என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, அந்நாட்களிலே கர்ப்பவதிகளுக்கும் பால் கொடுக்கறவர்களுக்கும் ஐயோ. கர்ப்பவதிகள்னு சொன்னால் ஆவிக்குரிய நிலைமையிலே ஆத்மாக்களை பிரசவிக்கிறதற்காக சபைகளை நடத்தி கொண்டு இருக்கிறவர்களுக்கு ஐயோ. அதே மாதிரி ஆவிக்குரிய நிலைமையில் மறுபடியும் பிறந்தவர்களுக்கு கலப்படமான ஞானப்பாலை கொடுத்துட்ருக்கிறவங்களுக்கும் ஐயோ அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கார். அப்போ இன்றைக்கு வந்து ஐயோன்னு சொல்லும்போது வந்து இவங்ககிட்ட எப்படி நீதியின் வசனத்தை கேட்க முடியும்? இன்றைக்கி எல்லா ஊழியக்காரங்களும் கற்பவதிகளாக இருக்கிறாங்க, பால் கொடுக்குறாங்க. அப்போது அது களங்கமில்லாத ஞானப்பாலை கொடுத்தா கூட பரவாயில்ல, கலப்படமான ஞானப்பாலை, உலகக்கதை ஊர்க்கதை எல்லா கதையும் சொல்லி அவங்க ஆவிக்குரிய நிலைமையில் வளர செய்யும் போது அவன் அப்படி தான் பேசுவான். போதிக்கப்பட்டிருக்கு, அதை சொல்கிறேன். உதாரணத்துக்கு இப்போ மெட்ராஸில் எத்தனையோ பகுதிகள் இருக்குது, ஒவ்வொரு குறிப்பிட்ட பகுதியிலையும் ஒரு குறிப்பிட்ட தமிழ் பாஷை பேசுகிறாங்க. இந்த குறுக்குப்பேட்டை, தண்டையார்பேட்டை, இந்த சிந்தாரிப்பாட்டையெல்லாம் எப்படி பேசுவாங்க? கொஞ்சம் ஒரு மாதிரி பேசுவாங்க. அந்த மாதிரி வேற பகுதியில் இருக்கிறவங்க ஒரு மாதிரி பேசுவாங்க. அதே மாதிரி வந்து கிறிஸ்தவர்களுக்குள்ள இந்த கலப்படமான ஞானப்பாலை குடிக்கிறவங்க எல்லாருமே அந்த மாதிரி தான் பேசுவாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து நீதியின் வசனத்தை கொடுத்து சாப்பிடுன்னு சொன்னால் ஐயா இது என்ன வேற மாதிரி இருக்குது புரிய மாட்டேங்குதா? ஆ கடைசியில் என்ன சொல்லுவாங்க, ஐயோ அவர் அந்தி கிறிஸ்து வந்திருக்காரு கள்ளத்தீர்க்க தரிசனம் என்ன சொல்லிட்டு இருக்காரு, நம்ம இவ்வளோ நாள் இப்படி தான் கேட்டால் இன்னும் புதுசாக சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி ஜனங்க விரும்ப மாட்டாங்க. அப்படியாக இன்றைக்கு ஆவிக்குரிய நிலைமையிலே பாலையே குடிச்சிட்ருக்கிறவங்களுக்கு பலமான ஆகாரத்தை பேசும்போது அல்லது கொடுக்கும்போது அவங்க ஏற்றுக்கொள்ள தயங்குவார்கள் அல்லது அதை ஜீரணம் பண்ண கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. முதலாவது பேசுகிற ஆள் இருந்தால் தானே அதை கேட்குற ஆள் இருப்பாங்க. வசனம் சொல்லுது கேட்கக்கூடாத பஞ்சம். அப்போ பேசுகிறவன் இல்லை, அப்போ பேசுகிறவர் இருந்தால் தான் கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஆனால் ஆண்டவர் நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காருன்னா பலமான ஆகாரத்தை கேட்கவும் பேசவும் நம்மளுக்கு செய்திருக்கிறார். நம்ம ஆத்மா நீதியின் வசனத்தை சாப்பிட்டு கர்த்தருக்குள்ள சந்தோஷமாக இருக்கிறது. சோத்ரம். அப்போ நான் பவுலை சேர்ந்தவன் என்றும் அப்பளை சேர்ந்தவன் என்று சொல்லும்போது நீங்கள் இன்னும் சிறு பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். சிறு பிள்ளைகளாக இருந்து ஆவிக்குரிய நிலைமையில் எப்போவுமே பாலையை தான் குடிச்சிட்ருக்குறீங்க. ரசிக்கப்பட்டு 20 வருஷம் 25 வருஷம் 30 வருஷம் ஆகிருக்கும். ஆனால் ஆவிக்குரிய நிலைமையை விசாரித்தா இன்னும் பால் பூட்டியில் ஊற்றி பாலை கொடுத்தா தான் அவங்க குடிப்பாங்க. அந்த பால் குடிக்கிற அனுபவத்திலேருந்து நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை இந்த பக்கம் வாங்க, கொஞ்சம் வேதத்தை படிங்க, கொஞ்சம் சிந்திங்க, கொஞ்சம் ஞானமாக யோசனை பண்ணுங்கன்னா ஐயோ முடியாது முடியாது எனக்கு ஞாயிற்றுக்கிழமையானா அந்த பாலை குடித்தாதான் எனக்கு நல்ல நிம்மதியாக இருக்குன்ட்டு பெரிய பெரிய சபைகளுக்கு இங்கேருந்து ஓடி போயிடுவாங்க. அசைப்பட வேண்டாம், பால் குடித்தா ஆவிக்குரிய வளர்ச்சி வரணுமில்ல. ஆமாம். ஆனால் ஆவிக்குரிய நிலைமையில் நம்ம வளர்ந்து அசை போட்டால் தான் வந்து நம்ம ஆவிக்குரிய நிலைமையில் வளர்ச்சி அடைய முடியும். இப்போ ஆடு மாடு வளர்த்தணுங்களுக்கு தெரியும், ஆடு வந்து பார்த்திங்கன்னா பால் குடிக்கிற வரைக்கும் அசை போடாது. அசை போடுறதுக்கு ஆரம்பிச்சிருச்சுன்னா கண்ணுக்குட்டியும் ஆடும் அசை போடுறதுக்கு ஆரம்பிச்சிருச்சுன்னா அதை வளர்த்துறவங்க என்ன பண்ணுவாங்க, அதுக்கு பால் கொடுக்க மாட்டாங்க. ஆமாம். அசை போடுறத பார்த்தாச்சுன்னா அந்த கண்ணுக்குட்டிக்கு பால் கிடைக்காது. அதே மாதிரி ஆவிக்குரிய நிலைமையில் தேவனுடைய வார்த்தையை அசை போடுறதுக்கு பழகிட்டாங்கன்னா அப்புறம் பால் குடிக்கிறதுக்கு ஓட மாட்டாங்க. அப்போ அசை போடுற தன்மையே இன்னும் வரல. நான் அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், இந்த மாட்டை கவனித்துப்பார், ஆட்டை கவனித்துப்பார், மிருகங்களை கவனித்துப்பார், மாடு தன் எஜமானையும் கழுதை தன் முன்னணியும் அணியும், என் ஜனங்களும் அறிவில்லாமலும் உணர்வில்லாமலும் இருக்கிறார்கள். அப்போ அதனுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி பார்த்தீங்கன்னா எழுத்தின்படியாகவே அதை நான் பார்க்கும்போது நிறையா காரியங்களை படிக்கலாம். கண்ணுக்குட்டி வந்து பறந்ததுலேருந்து அசை போடாது, அப்போ பால் குடிச்சிக்கிட்டே இருக்கும். அசை போடுறத பார்த்துட்டான்னா அந்த எஜமான் என்ன பண்ணுவான், அதுக்கு வாய்க்கு ஒரு கூடையை கட்டி விட்டு விட்டுருவான். ஏன்னா பால் குடிக்கிறதுக்கும் போகக்கூடாது, மண்ணும் திங்கக்கூடாது. அப்படியாக இன்றைக்கு நாம் தேவனுடைய வார்த்தையை அசை போடுகிறவர்களாக இருந்தால் மட்டும்தான் பாலை மறக்க முடியும். அல்லது நீதியின் வசனத்தை நாம் சிந்திக்கிறவர்களாக இருந்தால் மட்டும்தான் சபையினுடைய உபதேசத்தை விட்டு வெளியே வர முடியும். அப்படி அசை போடுற தன்மை இல்லைனா பால் பிடிக்கிற நிலைமைக்கே தான் திரும்பி திரும்பி ஓடிட்டு இருப்பாங்க. அப்படியாக சபை பாகுபாடு இருக்கிற எல்லாருமே பாலை குடித்து நீதியின் வசனத்துக்கு விலகி இருக்கிறார்கள். எபிரேயர் 5:12-13-14 எபிரேயர் 5:12-13-14
காலத்தை பார்த்தால் போதகராக இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாக இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல பாலை உண்ணத்தக்கவர்களானீர்கள். பாலும் திரவன் குழந்தைகளாக இருக்கிறபடினாலே நீரின் வசனத்தில் பழக்கமில்லாதவனாக இருக்கிறான். பலமான ஆகாரமானது நன்மை தீமை என்னதென்று பயிற்சியினால் கருத்தறியத்தக்கதாக
தேவனுடைய வார்த்தையை வாசித்து சிந்திச்சு கொஞ்சம் முயற்சி செய்யணும். இங்கே முயற்சியே இல்லை, பால் குடிச்சாச்சுன்னா அவ்வளோதான் போதும், இன்னைக்கு பிரசங்கம் நல்லா இருந்தது நல்லா பேசினார் அப்படின்ட்டு வந்து சொல்லிட்டு கிடப்பாங்க. ஆனால் என்ன பேசுனாரு கேட்டால் தெரியாது, ஆனால் நல்லா பேசினார். எல்லா சபையிலையும் கிறிஸ்தவங்களை கேட்டாச்சுன்னா இன்றைக்கி தூங்காமல் இருந்தால் நல்லா பேசினார். என்ன பேசினார் அதான் தெரியல. அப்படியாக இன்றைக்கு நாம் நீதியின் வசனத்தை சாப்பிடுவதற்கு முயற்சி செய்தால் போதும் நம்மளுக்கு அந்த நீதியின் வசனத்தை நாம் ஏற்றுக்கொள்ள முடியும். அப்போ ஒவ்வொருவருடைய ஆவிக்கிரிய நிலைமையும் பார்த்தா போதகராக வேண்டிய நிலைமையில் இருக்கிறவங்க எல்லாருமே இன்னும் பாலை தான் குடிச்சிட்டு இருக்காங்க. இன்னும் சபையினுடைய மூல உபதேசத்திலிருந்து தான் அவங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி இருந்து கொண்டு இருக்கிறது. கொஞ்சமாவது கிறிஸ்துவனுடைய மூல உபதேசத்துக்கு வந்தால் தான் அப்புறம் ஆவிக்குரிய நிலைமையில் முன்னேற முடியும். இப்போ கிறிஸ்துவனுடைய மூல உபதேசம் என்னன்னு சொல்லி கேட்டால் கிறிஸ்தவங்களுக்கு யாருக்குமே தெரியாது. ஆனால் சபையினுடைய மூல உபதேசத்தை கேட்டால் லைனாக சொல்லிடுவாங்க. ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கார், கிறிஸ்துவனுடைய மூல உபதேசம் என்ன, கிறிஸ்துவனுடைய வார்த்தைகள் என்ன அப்படிங்கிறது தெரியாது. அப்போ மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாய் போதித்து இன்றைக்கி எல்லா சபையிலையும் வீணான ஆராதனை செஞ்சுட்டு வர்றாங்க. ஸ்தோத்திரம், ஆண்டவர் நம்மளுக்கு அந்த மாதிரி அனுபவத்திலிருந்து விலக்கி மீட்டு நம்மளுக்கு ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு, ஆவியோடும் உண்மையோடும் தேவனை ஆராதிக்கும்படி உண்டான பாக்கியத்தை கட்டளையிட்டு இருக்கிறார். ஸ்தோத்திரம். ஏசியா 28:9 பால் குடித்து மறந்தவங்களுக்கு தான் ஆண்டவர் ஞானத்தை கொடுப்பார். பாலே நல்லா இருக்குன்னு சொல்லி போயிட்டே இருந்தோம்னா என்னாகும், சரி நீ பாலே குடின்னு ஆண்டவர் விட்டுருவார். இப்போ பால் குடிச்சிருக்கணும், அது சுவை என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், அதுக்கப்புறம் அதை மறக்கணும். இப்போ காலத்தை பார்த்தால் பால் மறக்க வேண்டிய இவர்கள் திரும்பவும் திரும்பவும் பால் குடிக்கிறதுக்கு ஓடினாங்கன்னா அவங்களுக்கு ஞானம் கிடைக்காது, ஆண்டவர் அறிவை கொடுக்க மாட்டார். இங்கிலீஷ் பைபிளில் வந்து இது டாக்ட்ரின்னு சொல்லி போட்டிருக்கு. டாக்ட்ரின் அப்படின்னா மூலோபதேசம். கிறிஸ்துவனுடைய மூலோபதேசத்தை யாருக்கு போதிப்பார்னா சபையினுடைய உபதேசமாகிய கலப்படமான பாலை மறந்தவர்களுக்கு தான் கிறிஸ்துவனுடைய மூலோபதேசத்தை ஆண்டவர் கொடுப்பார். அப்போ பால் குடிக்கிறவங்க வந்து ரொம்ப ருசியாக இருக்கிறதுனால அந்த பாலையே குடித்து அதிலேயே மேந்துட்டு இருப்பாங்க. அதனால் நீதியின் வசனம்தான் கேட்கக்கூடாத பஞ்சத்தை ஆண்டவர் அனுப்பியிருக்கிறார். இன்றைக்கு உலகம் முழுவதும் பிரசங்கிக்கப்படுகிற வசனம் என்னன்னு கேட்டிங்கன்னா கலப்படமான ஞானப்பால். ஞானப்பாலுன்னு சொல்லக்கூட முடியாது, கலப்படமான பால். அப்போ நீதியின் வசனத்தை கேட்கக்கூடாத பஞ்சத்தை ஆண்டவர் அனுப்பியிருக்கிறார். அப்போ உலகம் முழுவதும் இன்றைக்கி இருக்கிற தேவனுடைய வசனங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா கலப்படமான பால் அல்லது தேவனுடைய வசனத்தை கலந்த ஊர்கதை, உலகக்கதை, சொந்த கதை, சோகக்கதையை சொல்லி இன்றைக்கு தேவனுடைய நாமத்தை அறிவித்து கொண்டு இருக்கிறார்கள். ஏசியா 3:1-3 போதும் இங்கே பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அப்பமும் தண்ணீரையும் விளக்கியாச்சுன்னா 50 பேர் இருக்கிற சபை, 100 பேர் இருக்கிற சபை, தீர்க்கு தரிசி, திறமையான ஆட்கள், ஊழியத்தில் இப்படி இருக்கிறவங்க அப்படி இருக்கிறவங்க எல்லா ஆட்களுக்கும் வேலை இல்லை. அப்போ அந்த கலப்படமான பாலை வச்சுக்கிட்டு என்ன தான் பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ ஆண்டவர் வந்து அப்பத்தையும் தண்ணீரையும் விளக்கும் பொழுது யாருக்கும் எந்த வேலையும் இல்லை. அதனால தான் இன்றைக்கி வந்து சபையிலிருந்து இன்னொரு சபைக்கு ஓடுறாங்கன்னா அதனுடைய பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா அங்கே தேவனுடைய அப்பமும் இல்லை, தண்ணீரும் இல்லை. அதனால் ஜனங்க பார்த்து 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 இருந்து கொஞ்சம் சிந்திக்கிறவங்களாக இருந்தால் சபையை விட்டு சபையை ஓடிடுவாங்க. ஆனால் எல்லா சபையிலையும் ஒரே மாதிரி தான் இருக்குது. அப்போ ஞானமுள்ள வார்த்தைகளை பேசுகிறவர்கள் மிகவும் குறைவு, அதை கண்டுபிடிக்கிறவர்களும் சிலர். அப்படியாக இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை பஞ்சம் வந்திருக்கிற சமயத்தில் ஆண்டவர் எல்லா விதமான சபையில் இருக்கிற எல்லா விதமான பதவிகளையும் ஆண்டவர் இல்லாமல் பண்ணுகிறார். ஏசியா 3:4-12
அவர்களை ஆளுவார்கள், ஜனங்கள் ஒடுக்கப்படுவார்கள், ஒருவருக்கு காரணம் விரோதமாயிருப்பார்கள். வாலிபன் முதிர் வயது உள்ளவனுக்கும் கீழ்மகன் மேன்மகனுக்கும் இழப்பு செய்வான். அப்பொழுது ஒருவன் தன் தகப்பன் வீட்டானாகிய தன் சகோதரனை பிடித்து, உனக்கு வஸ்திரம் இருக்கிறது, நீ எங்களுக்கு அதிபதியாயிரு, கேட்டுக்கு இனமான இந்த காரியம் உன் கையின் கீழாவதாக என்று சொல்ல, அவன் அந்நாளிலே தன் கையை உயர்த்தி, நான் சீர்படுத்துகிறவனாய் இருக்க மாட்டேன், என் வீட்டிலே அப்பமும் இல்லை வஸ்திரமும் இல்லை, என்னை ஜனங்களுக்கு அதிபதியாக வைக்க வேண்டாம் என்பான். ஏனென்றால் எருசலேம் பாழாக்கப்பட்டது, யூதா விழுந்து போயிற்று, அவர்கள் நாவும் அவர்கள் கிரியைகளும் கர்த்தருடைய மகிமையின் கண்களுக்கு எரிச்சல் உண்டாக்கத்தக்கதாக அவருக்கு விரோதமாய் இருக்கிறது. அவர்கள் முகப்பார்வை அவர்களுக்கு விரோதமாய் சாட்சியிடும். அவர்கள் தங்கள் பாவத்தை மறைக்காமல் சோதோம் ஊராரை போல வெளிப்படுத்துகிறார்கள். அவர்கள் ஆத்துமாவுக்கு ஐயோ, தங்களுக்கே தீமை அறிவித்துக் கொள்கிறார்கள். உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள், அவர்கள் தங்கள் கிரியைகளின் பலனை அனுபவிப்பார்கள். துன்மார்க்கனுக்கு ஐயோ, அவனுக்கு கேடு உண்டாகும், அவன் கைகளின் பலன் அவனுக்கு கிடைக்கும். பிள்ளைகள் என் ஜனங்களை ஒடுக்குகிறவர்களாக இருக்கிறார்கள், ஸ்திரீகள் அவர்களை ஆளுகிறார்கள். என் ஜனமே, உன்னை நடத்துகிறவர்கள் உன்னை மோசம் போக்கி நீ நடக்க வேண்டிய வழியை அழித்து போடுகிறார்கள்.
ஆ போதும், என் ஜனமே, தேவ ஜனமே, உன்னை நடத்துகிறவர்கள் உன்னை மோசம் போக்கி நீ நடக்க வேண்டிய வழியை அழித்து போடுகிறார்கள். அப்போ தேவ ஜனங்களுடைய வழியை யார் அழித்து போடுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி இருக்கிற ஊழியக்கார அத்தனை பேரும் தேவ ஜனங்கள் நடக்க வேண்டிய வழியை அழித்து போடுகிறார்கள், அவர்களை மோசம் போக்குகிறார்கள். நம்ம மேலே வாசிக்கிறோம், யார் யாராவது ஒரு ஆளை பார்த்து, எப்பா நீ பைபிள் ஸ்கூல் படிச்சிருக்கிற, உனக்கு வசனம் இருக்குது, எங்களுக்கு நீதியின் வசனத்தை நீ கொஞ்சம் பிரசங்கி அப்படின்னு சொன்னால், அவன் என்ன பண்ணுவான், என்னிடத்தில் அப்பம் இல்லை வஸ்திரம் இல்லை, என்னை ஜனத்துக்கு அதிபதியாக வைக்க வேண்டாம். அப்போ உண்மையான வசனத்தை எங்களுக்கு பிரசங்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது கேட்டாங்கன்னா, உண்மையான வசனத்தை பிரசங்கிக்கிறதுக்கு ஆட்கள் இல்லை. ஆனால் எல்லாம் வந்து இந்த கலப்படமான பாலை கொடுக்கறவர்கள் தான் எல்லாரும் முந்தி முந்தி வர்றாங்களே ஒழிய, நீதியின் வசனத்தை பிரசங்கிக்கிறவர்கள் இந்த பூமியில் யாருமே இல்லை. அப்படி யாராவது ஒரு ஆளை பிடிச்சி கட்டாயப்படுத்தும் போது அவன் என்ன சொல்கிறான், என்னிடத்துல அப்பவும் இல்லை வஸ்திரம் இல்லை, நான் படிக்கவும் இல்லை, என்கிட்ட நீதின் வசனம் இல்லை. அதனால் என்ன பண்ணுறாங்க, இப்போ சபையை யார் ஆளுகிறார்கள், ஸ்திரீகள் அவர்களை ஆளுகிறார்கள். எல்லா சபையும் ஆட்சி செய்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா, ஸ்திரீகள் தான். கிறிஸ்தவ சபைகளில் முக்காவாச்சி சபைகளினுடைய ஆட்சி யாருடைய ஆட்சி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, பாஸ்டர் அம்மாவுடைய ஆட்சி தான் இருக்கும். ஆமாம், ஆனால் சில டைம் அப்படி இருக்குது. ஏன்னா அது அந்த இது அந்த பழைய புளிச்ச மாவுலேருந்து வந்ததுனால திரும்பி கொஞ்சம் கொஞ்சம் அப்படி. ஆமாம், இடைக்கிடைக்கு வந்துடுது அது. ஆனால் இருக்கிற உண்மையை சொல்லணும்ல, சொல்லாமல் இருந்துட்டு அது நல்லா இருக்காது. என்ன ஒரு மட்டும் ஒரு பாஸ்டமாக உயர்த்தி பேசுகிறாரு அப்படின்னு நினச்சிக்குவாங்க, இடைக்கிடைக்கு அந்த மாதிரி வருது, அப்புறம் சரியாக போயிடுது. ஆ சரியாக போயிடுது. அப்படியாக எல்லா சபையிலையும் ஆட்சி செய்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா, ஸ்திரீகள் தான். சிபிஎம் சபை இவ்வளோ பெரிய சபை இருக்குது, அந்த சபையை ஆட்சி பண்ணுறது யாருன்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், அக்காமாரு இருக்காங்க அஞ்சு பேர். ஆமாம், பாஸ்டர்களை பேச வைக்கிறதும் ஸ்டேஜிலேருந்து இறக்குறது யாருன்னு கேட்டிங்கன்னா, அங்கே அக்காமாருக்கு தான். ஆமாம் ஆமாம், நீ இந்த ஊருக்கு போ, நீ உனக்கு இந்த ஊரில் ட்ரான்ஸ்ஃபரு, ஆம்பளைகளுக்கு இன்றைக்கி நீ இங்கே பிரசங்கம் பண்ணணும்னா அங்கே பிரசங்கம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு கட்டளை போடுறது யாருன்னு கேட்டிங்கன்னா, சிபிஎம் சபையில் அக்காமாருக்கு தான் அங்கே கட்டளை போடுவாங்க. சிபிஎம்ல இருந்து வந்தவங்களுக்கு தெரியும். ஆ, அப்படியாக இன்றைக்கு ஸ்திரீகள் சபையை ஆண்டு கொண்டு இருக்கிறார்கள். ஜனங்கள் நடக்க வேண்டிய வழியை மோசம் போக்கி நடக்க வேண்டிய வழியை அழித்து போடுகிறார்கள். ஏசியா 29:9-14 வரை.
தரித்து நின்று திகையுங்கள், பிரமித்து கூப்பிடுங்கள், வெறுத்திருக்கிறார்கள், திராட்சரசத்தினால் திராட்சரசத்தினால் அல்ல, தள்ளாடுகிறார்கள், மதுபானத்தினால் அல்ல. கர்த்தர் உங்கள் மேல் கன நித்திரையின் ஆவியை வரப்பண்ணி உங்கள் கண்களை அடைத்து ஞான திருஷ்டிக்காரராகிய உங்கள் தீர்க்க தரிசிகளுக்கும் தலைவர்களுக்கும் முக்காடு போட்டார். அதனால் தரிசனம் எல்லாம் உங்களுக்கு முத்தரிக்கப்பட்ட புஸ்தகத்தின் வசனங்களைப் போல் இருக்கும். வாசிக்க அறிந்திருக்கிற ஒருவனுக்கு அதை கொடுத்து நீ இதை வாசி என்றால் அவன் இது என்னால் கூடாது, இது முத்திரித்திருக்கிறது என்பான். அல்லது வாசிக்க தெரியாதவனிடத்தில் புஸ்தகத்தை கொடுத்து நீ இதை வாசி என்றால் அவன் எனக்கு வாசிக்க தெரியாது என்பான். இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷராலே போதிக்கப்பட்ட கற்பனையாய் இருக்கிறது. அதனால் இதோ நான் அற்புதமும் ஆச்சரியமுமான பிரகாரமாக இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்வேன். அவர்களுடைய ஞானிகளின் ஞானம் கெட்டு அவர்களுடைய விவேகிகளின் விவேகம் மறைந்து போகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார்.
போதும். அப்ப வேத வசனத்தை வந்து ஒரு பாஸ்டர் கிட்ட கொடுத்து அல்லது தேவனுடைய ஊழியக்காரங்கிட்ட கொடுத்து அல்லது பைபிள் ஸ்கூல் படிச்சிருக்கிற ஒருத்தங்கிட்ட கொடுத்து இதை வாசித்து அர்த்தம் சொல்லுன்னு சொல்லி கேட்டால் அவன் என்ன சொல்லுவான், இந்த வார்த்தையெல்லாம் முத்திரித்திருக்கிறது எனக்கும் தெரியாது, அதனால் யாருக்குமே தெரியாது. ஆனால் என்ன காரணம், ஏன் முத்திரை போடப்பட்டிருக்கிறது? இல்லை, இவன் முத்திரை போட்டிருக்குதுங்கிறானே என்ன அர்த்தம், இவன் முத்திரை போட்டிருக்குன்னு சொல்கிறான், அதில் ஏதோ ஒரு காரணம் இருக்கணும். இவன் சொல்கிறது பொய்யா இருந்தாலும் உண்மையாக இருந்தாலும் அது ஏதோ ஒரு காரணம் இருக்கணும். இது சொல்கிறாங்க ஒன்று கணநித்திரிய நாவி, ரெண்டாவது என்னவாக இருக்கும், இல்லை சொல்லவே தெரியல அப்படின்னு எப்படி என்ன காரணமாக இருக்கு
சொல்ல,
கண்கள் அடைக்கப்பட்டிருக்குது கரெக்டு ஒரு காரணம், அதான் கணநித்திரிய நாவி. ஒன்று முக்காடு போட்டாச்சுன்னா பட்டம் பதவி வாங்கிக்கிட்டான், நான் படித்தாச்சு அஞ்சு வருஷம், இதுக்கு மேலே படிக்க வேண்டியது ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற ஒரு பெருமை அவனுக்குள்ள வந்துருச்சு. அதான் அதான் பிசப்பாக இருக்காங்க. வேற என்ன காரணமாக இருக்கும், தள்ளாடுறாங்கன்னா ஏதோ ஒன்று கேட்டால் இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் அப்படியே. ஆ சரி, இந்த வசனத்தில் கீழே பார்த்தீங்கன்னா அதனுடைய காரணம் எழுதியிருக்குது, இப்போ வாசலையே இருக்குது. மூணாவது ஒரு காரணம் இருக்கு, முக்கியமான ஒரு காரணம் இருக்கு, அது ஒண்ணு. அதுக்கப்புறம் மனுஷனால் போதிக்கப்பட்டது கரெக்டு, இறுதி தூரமாக இருக்குது ஒன்று கரெக்டு, இன்னொன்று இன்னொரு காரணம் கூட இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா வாயினால் என்னிடத்துலேயே சேர்ந்து தேவனுடைய வார்த்தை வாய்க்கு மட்டும்தான் சமீபம், இருதயத்துக்கு போகலை. இருதயத்துக்கு போனால் என்ன நடக்கும், அங்கே சிந்திக்கிற வேலை நடக்கும், சிந்திக்க ஆரம்பிச்சிருவான். சிந்திக்க ஆரம்பிச்சிட்டானே என்னாகும், அவன் அறிவாளி ஆயிடுவான். அப்போ ஊழியக்காரன் சிந்திச்சாதான் மற்றவங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை பேச முடியும். இப்போ ஊழியக்காரனுடைய வாய்க்கு சமீபமாக தான் தேவனுடைய வார்த்தை இருக்குது, இருதயத்துக்கு தேவனுடைய வார்த்தை தூரமாக இருக்குது. அதே மாதிரி தான் விசுவாசிகளுக்கும் வாய்க்கு சமீபமாக இருக்குது, இருதயத்துக்கு தூரமாக இருக்குது. இப்போ இவன் தெரிஞ்சாதானே அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுப்பான். அப்போ இருதயத்துக்கு போகும்போது தேவனுடைய வார்த்தையை சிந்தித்து தியானிக்கும் போது அங்கே முத்திரை உடைக்கப்படுது, அங்கே மறைக்கப்பட்ட மரப்பொருள் வந்து வெளிப்படுத்தப்பட்டு உண்மையான காரியத்தை அவன் வெளிப்படுத்தி சொல்கிறான். அப்போ தேவனுடைய வார்த்தையை வாய்க்கும் இருதயத்துக்கும் சமீபமாக இருக்கும்போது மட்டும்தான் தேவனுடைய மறைக்கப்பட்ட அல்லது முத்திரையிடப்பட்ட ரகசியங்களை வெளியே எடுத்து பேச முடியும். அப்போ இன்றைக்கி எல்லா ஊழியக்காரங்களுக்கும் கணநித்திரை நாவி, அதுக்கப்புறம் முக்காடு, முக்காடுனா பட்டம் பதவி, அப்போ கண்கள் அடைக்கப்பட்டதுன்னா அவங்களுக்கு ஆவிக்கிரிய நிலைமையில் தரிசனம் இல்லை, ஆவிக்கிரிய தரிசனம் இல்லை. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா தேவனுடைய வார்த்தை வாய்க்கு தான் சமீபமாக இருக்குது, இருதயத்துக்கு தூரமாக இருக்குது. அப்போ இருதயத்தில் என்ன இருக்கும்? இருதயத்தில் வேறு ஏதோ ஒரு காரியம் இருக்குது. இருதயத்தில் பொருளாசை இருக்குது, பணம் சேர்த்தணும். ஆமாம், 20 பேத்தை வச்சு இவ்வளவு காணிக்க சேர்த்தாச்சு, 50 பேத்தை வச்சு இன்னும் காணிக்க சேர்த்தணும், ஒரு கார் வாங்கணும், மேலே வீட்டு கட்டணும், ஒரு சொந்த இடம் வாங்கணும், சபைக்கு இடம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி, என்ன சபைக்கு இடம் வாங்கணும், சபை கட்டணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், ஊழியத்துக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்லி 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 என்ன பண்ணோம், காசை சேர்த்தணும். அப்போ தேவனுடைய வார்த்தையை நம்ம ஞானமாக அறிவித்தாவே போதும், ஊழியக்காரனுடைய எல்லா தேவையிலையும் ஆண்டவர் சந்திப்பார்.
அப்போ
ஆமாம், கேட்க வேண்டாம், செய்ய வேண்டிய வேலை செஞ்சால் போதும், ஆண்டவர் எல்லாத்தையும் சந்திப்பார். ஆமாம், அப்படியாக தேவனுடைய வார்த்தை மூக்கு ரொம்ப தொந்தரவு பண்ணுது, சோத்திரம். அப்போ தேவனுடைய வார்த்தை வாய்க்கு மட்டும் சமீபமாக இருந்து இருதயத்துக்கு தூரமாக இருந்தால் அங்கே சிந்திச்சு தியானிக்கிற வேலை அங்கே நடக்காது. அப்போ தேவனுடைய வார்த்தை இருதயத்துக்கு சமீபமாக வைக்கணும். அப்போ இருதயத்துக்கு சமீபமாக கொண்டு போகும் பொழுது அங்கே தேவனுடைய வார்த்தைகளை சிந்தித்து தியானித்து ஞானமாய் பேசக்கூடிய அறிவை ஆண்டவர் கட்டளையிடுவார். 2 பேதுரு 1 அதிகாரம் 20-21.
வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுயதோட்டதமான பொருளுடையதாக இராது என்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது. தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷனுடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை, தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள்.
போதும், அப்போ பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசின வார்த்தைகள் தான் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது தேவனுடைய வார்த்தையை வாசிப்பதற்கு பரிசுத்தாவி கண்டிப்பாக தேவை. அப்போ பரிசுத்தாவி இருந்தால் மட்டும்தான் ஒரு மனுஷன் தேவனுடைய வார்த்தையிலே எழுதப்பட்ட ரகசியங்களை அறிந்து உணர்ந்து கொள்ள முடியும். இப்போ பரிசுத்தாவி இல்லாமல் படித்தா எப்படி இருக்கும்? இப்போ பரிசுத்தாவி இல்லாமல் ஒருத்தன் பைபிள் படிக்கிறதுக்கும் பரிசுத்தாவியை பெற்று ஒருத்தன் பைபிள் படிக்கிறதுக்கும் ரெண்டு பேர்த்துக்கு வித்தியாசம் இருக்குது. 40 தடவை 50 தடவை படிச்சுக்கலாம், புரியாது. ஆமாம், 2 வார்த்தைனால் 2 வார்த்தை அவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற மாதிரி ஆண்டவர் புரிய வைப்பார். அதனால் எழுதப்பட்டது தேவனுடைய ஆவியினால் ஏவப்பட்டு தான், பரிசுத்த ஆவியினால் தான் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி எழுதப்பட்ட வார்த்தைகளை வாசித்து அறிந்து கொள்ள கண்டிப்பாக பரிசுத்தாவி இருந்தால் மட்டும்தான் தேவனுடைய வார்த்தைகளை வாசித்து அறிந்து கொள்ள முடியும். ஏசாயா 34:16-17. ஏசாயா 34:16-17.
கர்த்தருடைய புஸ்தகத்தில் தேடி வாசியுங்கள், இவைகளில் ஒன்றும் குறையாது, இவைகளில் ஒன்றும் ஜோடி இல்லாதிராது. அவருடைய வாய் இதை சொல்லிற்று, அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும், அவரே அவைகளுக்கு சீட்டு போட்டார், அவருடைய கையே அதை அவைகளுக்கு அளவு நூலால் பகிர்ந்து கொடுத்தது, அவைகள் என்றைக்கும் அதை சுதந்திரித்து தலைமுறை தலைமுறையாக அதிலே சஞ்சரிக்கும்.
போதும், அப்போ தேவனுடைய ஆவி தான் தேவனுடைய வார்த்தைகளை சேர்க்கும். அப்போ தேவனுடைய ஆவி இல்லாமல் பிரசங்கம் பண்ண எப்படி இருக்கும்? ஒரு வார்த்தையை எடுத்து பிரசங்கம் பண்ணி பேசியாச்சு, இல்லை ஊழியக்காரன் பேசும்போது எப்படி பேசுவான்? இப்போ தேவனுடைய ஆவி இல்லாமல் ஒரு ஊழியக்காரன் என்ன பண்ணுறான், ஒரு வார்த்தை எடுத்துட்டான், அது வியாக்கியானம் பண்ணுறதுக்கு இன்னொரு வசனம் இல்லை, அப்போ என்ன பண்ணுவான்? பைபிளை விட்டு வெளியே போயிடுவார். ஏன்னா அங்கே பரிசுத்தாவி இருந்தால் தான் அங்கே தேவனுடைய வார்த்தை இணையான வார்த்தைகளை தேடி கண்டுபிடிக்கும். ஏன்னா பரிசுத்தாவி தான் சேர்க்குது. அப்போ பரிசுத்தாவியினுடைய உதவி இல்லாமல் போகும்போது என்ன பண்ணுறான்? வேதத்தை விட்டு வெளியே போயிடுறான், வெளியே போய் கடன் வாங்கி கழித்தல், கடன் வாங்கிறது வெளியில்.
ஆமாம்,
ஆமாம், கடன் வாங்கி தேவைகளை சந்திக்கப்படுறது. அப்படியாக ஊர்க்கதை உலக கதை ஏன் பேசுகிறான்னா, அங்கே பரிசுத்தாவினாலே இணையான வார்த்தைகளை கண்டுபிடிக்க முடியல, அதனால் வேத வசனத்தை விட்டு வெளியே போகிறான். அப்போ பரிசுத்தாவி ஒரு மனுஷனுக்குள்ளே இருக்கும் பொழுது அந்த பரிசுத்தாவி இணையான வார்த்தைகளை தேடி கண்டுபிடித்து அவைகளிலிருந்து உதாரணப்படுத்தி தேவனுடைய அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்வதற்கு ஏதுவாக இருக்கும். ஒன்று கொரிந்தியர் 2 11 15 வரை, 1 கொரிந்தியர் 2:11-15 வரை. போதும். அப்ப ஆவிக்குரிய மனுஷன் ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி காட்டுகிறான், அப்ப ஜனங்களுக்கு ஈஸியா புரியும். அப்ப ஆவி இல்லாத மனுஷன் என்ன பண்றான், ஆவிக்குரிய காரியங்களை உலக பிரகாரமான காரியங்களோடு ஒப்பிட்டு பேசும்போது அது ஜனங்களுக்கு புரியாது. அது ஜனங்களுக்கு எப்படி இருக்குன்னா, அது வந்து பைத்தியம் பிடிச்சம் போல இருக்கு. வசனம் தான் சொல்லுது, ஆவிக்குரியவைகளை பேசாமல் வந்து உலக காரியங்களை பேசும்போது என்ன எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அது பைத்தியக்காரத்தனமாக விளங்கும். அப்போ பேசுகிறவனும் பைத்தியக்காரன், கேட்குறவனும் பைத்தியக்காரன். நல்ல காரியங்களை வந்து அந்த ஊழியக்காரனுக்கு எடுத்து சொல்கிறதுக்கு போனேன்னு வைங்களேன், அவன் என்ன சொல்லுவான், நம்மளே பைத்தியக்காரம்மா. அவனுக்கு எல்லாமே பைத்தியம். அவனுக்கு யாராவது உபதேசம் பண்ண போகக்கூடாது. உபதேசம் பண்ண போனானா பிடிக்காத அவன் பைத்தியன்றான். காரணம் என்னன்னா, அவன் பைத்தியம். அவன் பைத்தியமாக இருக்கிறனால எல்லாத்தையும் பைத்தியம் பிடிக்க வச்சிருவான். அப்போ ஒரு பைபிள் இருக்கிற ஒரு வசனத்தை எடுப்பான், ஊரெல்லாம் சுற்றி கொண்டு வந்து ஒரு வசனத்தில் முடிப்பான். அப்போ இதுதான் வந்து தேவனுடைய ஆவிகளுக்கு அல்லது தேவனுடைய நீதியின் வசனத்துக்கு பஞ்சம் வர்றதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய ஆவி இல்லை. தேவனுடைய ஆவியினால் ஏகப்படுகிற வசனங்களை இணைக்க முடியல. அதே மாதிரி தேவனுடைய வார்த்தைகளை உலக காரியங்களோடு ஒப்பிட்டு பேசும் பொழுது அங்கு வந்து விரோதங்கள், பகைகள், அந்த மாதிரி பைத்திய காரத்தனமான காரியங்கள் உருவாகிறது. இப்படியாக பலவிதமான காரியங்கள் வந்து தேவனுடைய சபையில் உருவாகிறது. அப்படியாக பரிசுத்தாவி இருந்தால் மட்டும்தான் ஒரு மனுஷன் தேவனுடைய வார்த்தைகளை சிந்தித்து தியானித்து தெளிவாக பேச முடியும். எரேமியா 23:22
அவர்களின் ஆலோசனைகளில் நினைத்திருக்க, அப்பொழுது அவர்களின் வார்த்தைகளை ஜனங்களுக்கு தெரிவித்து அவர்களை தங்கள் கொல்லாத வழிகளையும் தங்கள் செய்திகளையும் கொல்லாமல் திருப்புவார்கள்.
ஆமா, தேவனுடைய ஆலோசனையில் நினைத்திருப்பார்களே ஆனால் அப்பொழுது அவர்களின் வார்த்தைகளை ஜனங்களுக்கு தெரிவித்து. அப்போ தேவனுடைய ஆலோசனையை அப்படின்னா தேவனுடைய வார்த்தைகளை ஆலோசனை செய்ய வேண்டும், கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். அப்படி சிந்தித்தா மட்டும்தான் ஜனங்களுக்கு மனம் திரும்புவதை குறித்துண்டான வார்த்தைகளை பேச முடியும். அப்போ மனம் திரும்புகிற பிரசங்கம் வந்து இன்றைக்கி எந்த சபையிலையுமே இல்லை. எல்லா சபையிலையும் என்னென்ன பிரசங்கம் நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, சமாதானம், சந்தோஷம், ஆசீர்வாதம், கிருபை, இரக்கம், அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆனால் கொஞ்சம் ஞானம் இருக்கிற சபையில் என்ன பண்ணுவாங்க, நீ இந்த பாவத்தை பண்ணிட்டு வந்திருக்கிற, இந்த பாவம் இதிலேருந்து மனம் திரும்பணும், பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துகிற ஆவியினாலே, பரிசுத்த ஆவியினாலே பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார்கள். நிறைய சபையில் வந்து மனம் திரும்புகிற பிரசங்கமே பண்ணுறதில்லை. கரெக்டாக நம்ம ஒரு தடவை மனம் திரும்பியாச்சு, அப்போ போதும், அவ்வளோதான், ஒரு தடவை ஞானஸ்தானம் எடுத்தாச்சு, அது கடைசி வரைக்கும் போதும். ஆனால் காலத்தை பார்த்தால் போதகராக இருக்க வேண்டியவங்க இன்னும் பாலை தான் குடிச்சிட்ருக்குறான். கொஞ்சம் கூட ஒரு முன்னேற்றம் இல்லை. ஆவிக்குரிய நிலைமையில் மறுபடியும் பிறந்தான்னு சொல்கிறான். தினந்தோறும் 1வகுப்பு தான் படிச்சுட்ருக்குறான். 1வகுப்பு ஸ்லேட்டையும் பென்சிலையும் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கானியோ, அவன் 30-40 வருஷம் ஆச்சு காலேஜ் படிப்புக்கே வரல. எப்போவுமே 1வகுப்பு தான் படிச்சுட்ருக்குறான். எப்போவுமே எல்கேஜி யூகேஜி தான், பால்வாடியிலேயே போய் உக்காந்துட்டுருக்குறான். இப்போ கிறிஸ்தவ சபையில் என்னன்னு கேட்டிங்கன்னா, கிறிஸ்தவ சபைகள்லாம் ஒரு விதத்தில் என்னவா இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, பால்வாடி, தூங்குறவன் தூங்கு, பசங்க கேட்குறவன் கேட்குது. ரொம்ப தூங்கிட்டு இருந்தானா எந்திரி உக்காரு, பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி ஆசீர்வாதம்னு சொல்லு, சமாதானம் சொல்லு. அவர் சொல்லி தூங்குறவனாலும் எழுப்பிடுறது எல்லாம் பால்வாடிக்கும். பால்வாடி டீச்சர்களுக்கு என்ன கிடைக்கும்? ஒன்றும் கிடைக்காது. அப்போ பால்வாடி டீச்சர்லாம் இருக்கிறதுக்கு தான் எல்லோரும் விரும்புகிறாங்க. கொஞ்சமாவது காலேஜில் போய் படிக்கணும், காலேஜ் டீச்சராக இருக்கணும், காலேஜில் பசங்களை உருவாக்கி நல்லா மேற்படிப்பு படிக்க வச்சு நல்லா நாட்டில் வேதத்தில் உயர்ந்த காரியங்களை சிந்திக்கணும்னா கிடையாது. எல்லா இதுலேயும் வளர்ந்துடுறாங்க, ஆனால் வேத அறிவில் மட்டும் வளர மாட்டேங்கிறாங்க. கார் வாங்கிடுறான், பைக் வாங்கிடுறான், அதை பண்ணுறான், இதை பண்ணுறான், வீட்டுக்கு மேலே வீட்டை கட்டிடுறான், வேலைக்காரங்களை 5-10 வேற வச்சுருக்குறாங்க, வெளிநாட்டு போயிட்டு வந்துடுறான், எல்லாம் செய்கிறான். ஆனால் ஆவிக்கிரிய நிலம் மட்டும் அந்த எல்கேஜி யூகேஜிலேயே தான் நிற்கிது, கொஞ்சம் கூட முன்னேற்றம் இல்லை. அந்த பால்வாடி பால்வாடி தான். ஏன்னா ஊழியக்காரன் வந்து பால்வாடி டீச்சராக இருக்கிறான், அப்போ சபையில் இருக்கிற ஆத்மாக்கள் எப்படி இருக்கும்? அது அதே மாதிரி தான் இருக்கும். அப்படியாக தேவனுடைய வார்த்தைகளிலே ஆலோசனைகளிலே நிலைத்திருப்பார்களே ஆகில் அவர்கள் ஜனங்களுக்கு மனம் திரும்புதலுக்கேற்ற பிரசங்கத்தை செய்து தங்கள் பொல்லாத வழிகளையும் தங்கள் செய்யும் பொல்லாப்பை விட்டு திருப்புவார்கள். அப்போ ஜனங்களை வந்து நேர்வழியில் நடத்துறதுக்கு மனம் திரும்புகிற பிரசங்கம் கண்டிப்பாக தேவை. அது செய்ய முடியாமல் இருக்க காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய ஆவியினாலே தேவனுடைய வார்த்தைகளிலே சிந்தித்து தியானிக்க முடியாதனால அந்த தேவனுடைய வார்த்தைகளை தெரிவிக்க முடியவில்லை. யோபு 28:12-13-14.
ஆனாலும் ஞானம் எங்க கண்டெடுக்கப்படுவது? எங்கு புத்தி விளைகிற இடம் எது? அதன் விலை மனுஷனுக்கு தெரியாது. அது ஜீவனோட தேசத்தில் அகப்படுகிறது இல்லை. ஆழமானது அது என்னிடத்தில் இல்லை என்கிறது. சமுத்திரமானது அது என்னிடத்தில் இல்லை என்கிறது.
போதும், ஞானம் எங்க இருந்து வர சொல்லுங்க பாப்போம். ஞானம் கண்டெடுக்கப்படும் இடம் எங்கே? புத்தி விளைகிற இடம் எங்கே? அதன் விலை மனுஷனுக்கு தெரியாது. அது ஜீவனுள்ளவருடைய தேசத்திலே அகப்படுவதில்லை. எங்கிருந்து ஞானம் கிடைக்கும்? இந்த வசனத்திலே அடங்கியிருக்கிறார் பொருள். யார் ஏமே சொல்லுப்பாப்பா, எத்தனை டைம் நான் சொல்லியிருக்கேன் சொல்லு. இந்த வசனம் வந்து 3 மாதத்துக்கு ஒரு டைம் எடுத்து நான் பேசுகிறேன். ஞானம் எங்கேருந்து வரும்? ஜீவனுள்ளவருடைய தேசத்திலே அகப்படுவதில்லை. அப்படின்னா எந்த தேசத்தில் அகப்படும்? மரித்தவருடைய தேசத்திலே அகப்படும். அப்படின்னா ஆவிக்கிரிய நிலைமையில் மரித்தவங்களுடைய தேசத்தில் தான் ஞானம் கிடைக்கும். அப்போ பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைத்திருக்கிறவருடைய இருதயத்தில் தான் ஞானம் விளையும். புத்தி கண்டெடுக்கப்படும் இடம் எங்கே? அது இருதயத்தில் தான். ஆனால் அதுக்கு என்ன பண்ணணும்? பாவத்துக்கு மறிக்கணும். ஆவியில் உயிரோடு இருந்தா இல்லை, அல்லது பாவத்தில் உயிரோடு இருந்தா ஆவியில் செத்து இருப்பான். அப்போ அங்கே ஞானம் எங்கே கிடைக்கும்? அப்போ பாவத்துக்கு மறிக்கும் பொழுது அங்கே ஞானம் கிடைக்கிறது. அந்த தேச அந்த இருதயத்திலே ஞானம் விளைகிறது. சோத்திரம். யோபு 28:20-22 வாசிப்போம். யோபு 28:20. போதும் போதும், யார் அதனுடைய கீர்த்தியை கேட்குறா? நாசம் மரணமும் நாங்கள் காதுகளினாலே மாத்திரம் அதன் கீர்த்தியை கேட்டோம் என்கிறது. அது ஜீவனுள்ளவருடைய சகல கண்களுக்கும் உழைந்திருக்கிறது. அப்படின்னா பாவத்தில் உயிரோடு இருக்கிற சகலருடைய கண்களுக்கும் ஞானம் மறைந்திருக்கிறது. அப்போ பாவத்துக்கு மறித்திருக்கிறவனுடைய நிலைமையில் இருக்கிறவங்களுக்கு தான் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுகிறது. அவன் ஞானத்தை கண்டடைகிறான். எப்படி கண்டு அடைகிறன்னா, நாசமும் மரணமும். நாசம் சொன்னால் தங்களுடைய பாவத்தை மரணத்திற்கும் நாசத்துக்கும். நாசத்துனா என்னன்னு கேட்டிங்கன்னா, நாசம்னா ஒன்றுமில்லாமல் நிக்கிரகம் பண்ணுறது. மரணம் சொன்னால் ஒரு நிலைமையிலேருந்து இன்னொரு நிலைமைக்கு மாறுறது. நாசம் சொன்னால் அடித்து தொழில் தொழிலாக வந்து ஒன்றும் இல்லாமல் பணியாடுறது. அப்படி வந்து யார் வந்து பாவத்துக்கு மறித்து அந்த பாவத்தை நிக்கிரகம் பண்ணுகிறார்களோ அவர்களுடைய காதுகளிலே மட்டும்தான் ஞானமானது கேட்கும். நாம் பேசுறதுக்கு முன்னால் அந்த சத்தம் முதல்ல நம்முடைய காதுக்கு கேட்கும், அப்போ தான் நம்ம அதை மற்றவங்களுக்கு பேசுவோம். நம்ம காதுக்கு கேட்காமல் இருக்கும்போது ஏதாவது வாய்க்கு வந்தபடி பேசணும்னு சொன்னால் பேச முடியுமா? முடியாது. அதே மாதிரி பாவத்துக்கு மறித்து நீதிக்கு பிழைத்திருக்கிறவர்களுக்கு மட்டும்தான் ஞானத்தினுடைய வார்த்தைகள் தங்களுடைய காதுகளிலே துணிக்கும். அந்த துணிக்கிற வார்த்தையை மற்றவர்களுக்கு பேசுவார்கள். அப்படியாக தேவனுடைய வார்த்தையிலே இவ்வளோ காரியம் இருக்கிறது. அப்போ தேவனுடைய வார்த்தைக்கு பஞ்சம் வருகிறதுன்னு என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய வார்த்தை இருதயத்தில் இல்லாதனால எல்லாத்துக்கும் பஞ்சம் வந்துடுது. அப்போ இந்த பஞ்சத்திலிருந்து தப்பிக்கணும்னா தேவனுடைய வார்த்தையை நாம் இருதயத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டும், இருதயத்தில் சிந்தித்து தியானிக்க வேண்டும். அப்பொழுது நாம் தேவனுடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கு பேச முடியும், மற்றவர்களும் அதை மற்றவர்களுக்கு சொல்ல முடியும். யோபு 28:28.
மனுஷனை நோக்கி, இதோ ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி என்றார்.
ஆ, போதும் போதும். அப்போ கர்த்தருக்கு பயப்படுவதே ஞானம் முதல்ல இங்கே தான் ஆரம்பிக்குது. இது இருந்தால் போது எல்லாம் தானாக வரும். கர்த்தருக்கு பயப்படுவதே ஞானம், பொல்லாத காரியமாக அதை விட்டு விலகிடணும். விலகிட்டால் போதும், புத்தி தானாக வந்துடும். நிறைய பேருக்கு வந்து ஞாபக மறதி வருது, ஞானம் இல்லாமல் இருக்கிறாங்க, பதறாங்க, சிந்தனைகள் வந்து சிதறடிக்கப்படுகிறது, எந்த வேலை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி தெரியல. இப்படி பதட்டமான காரியம் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவருக்கு பயப்படுதில்லை. அதுதான் ஞானத்தின் ஆரம்பம். நிறைய பேருக்கு ஆரம்பமே தடுமாற்றமாக இருக்குது. அப்போ காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லை, அதனால தான் அந்த தடுமாற்றம். கர்த்தருக்கு பயப்பட்டால் போதும், ஞானம் தானாக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி பொல்லாத காரியத்திலிருந்து விலகி இருந்தால் போதும், புத்தி தானாக வந்துடும். அப்போ இந்த ரெண்டு காரியத்தை செய்யும்போது தேவனுடைய வார்த்தை நம்முடைய இருதயத்திலிருந்து புறப்படும். வசனம் சொல்லுது புதிய ஏற்பாட்டில், ஜீவ தண்ணீரில் ஊற்றுக்கள் உங்களுடைய இருதயத்திலிருந்து புறப்படும் சொல்லியிருக்கு. அப்போ தேவனுடைய வார்த்தைகளை சிந்தித்து தியானிக்கும் போது ஜீவத்தன்னருடைய ஊற்றுகள் நம்முடைய இருதயத்திலிருந்து புறப்படும், புறப்பட்டு மற்றவர்களுக்கு போய் அநேக ஆசீர்வாதங்களை கொடுக்கும். அதே மாதிரி நீதிமொழியில் வாசிக்கிறோம், அந்த உன்னிலிருந்து புறப்படுகிற வாய்க்கால்கள் அந்நியருக்கு உரியவைகளாயிராமல் உனக்கே உரியவைகளாயிருப்பதாக. அப்படின்னா நம்மகிட்டருந்து யாரும் அதை திருட முடியாது. நம்முடைய இருதயத்தினுடைய ஆழத்திலிருந்து பேசுகிற வார்த்தைகள் அது நம்மளுக்கு சொந்தமானதாக ஆண்டவர் கொடுக்கிறார். அப்போ நம்மளை பார்த்து யாரும் காப்பி அடிக்க முடியாது. அப்போ அந்நியனுக்குரிய வேலை இல்லாமல் அப்படின்னா மற்றவங்கிட்டருந்து காப்பி அடித்து நாம் எதுவும் பேசணும்னு அவசியம் இல்லை. நம்மளுக்குள்ளேயே ஞானம் வளர்கிறது, நம்மளுக்குள்ளேயே ஞானம் உற்பத்தி ஆகிறது. அப்போ கடன் வாங்கி பேசணும்னு அவசியம் இல்லை. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, எங்கேயாவது மீட்டிங் போவாங்க, அங்கே பேசுனாங்கன்னா அந்த வார்த்தையை குறிச்சிட்டு வந்து இங்கே இந்த ஜனங்களுக்கு பேசுவாங்க. உடனே யாராவது அந்த மீட்டிங் போயிட்டு திருப்பி இந்த மீட்டிங் வந்தவங்களாக இருந்தால், இவர் அந்த பிரசங்கத்தை போன வாரம் அங்கே பேசினார், அவர் அதை காப்பி வச்சுட்டு வந்து இங்கே பேசலான்னு சொல்லிடுவான். அப்படியாக தேவனுடைய வார்த்தை நம்முடைய இருதயத்திலிருந்து புறப்பட வேண்டும். அதுதான் உண்மையான தேவனுடைய வார்த்தை, அதுதான் நித்திய ஜீவ வார்த்தைகள். ஆ, உன் கிணற்றிலே ஊறுகிற தண்ணீர்னா நம்முடைய இருதயத்தில், அதை நம்ம பானம் பண்ணணும். அடுத்தவங்கிட்ட போய் கடன் கையேந்து நிற்கக்கூடாது. நம்முடைய இன்றைக்கி நம்முடைய கிணறு என்னவாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய ஊற்று வந்து இன்றைக்கி கலங்கி இருக்குது, தூர் வரல. ஏன் கலங்கி போச்சு? ஆ, அதுக்கு ஒரு ஒரு வசனம் கூட இருக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த ஊற்று வந்து என்ன, கலங்கின ஊற்று அது வந்து கரெக்ட். அப்போ நீதிமன்றம் வந்து துன்மார்க்கு முன்பாக தள்ளாடக்கூடாது. அப்படி தள்ளாடனேன்னு என்னாச்சுன்னா, அவன் கிணறு கெட்டு போச்சு, தூர் வரல, கவனிக்கல, பாலடைஞ்சு கிடக்குது. அப்படியாக நாம் தேவனுடைய வார்த்தையை சிந்தித்து தியானிக்கணும். தியானித்தா தான் அந்த கிணறு வந்து சுத்தமாக இருக்கும், ஜீவ ஊற்றாக ஊறிட்டே இருக்கும். நீதிமான்ற யோசனைகள் மகா ஆழமுள்ளவைகள், புத்திமான் வந்து என்ன பண்ணுறான்னா அவைகளை முண்டு எடுக்கிறான். நம்முடைய இருதயத்தில் நிறையா காரியங்கள் இருக்குது, அதை நாம் எப்படி எடுக்கிறது? நாம் தான் முண்டு எடுக்கணும். அடுத்தவன் வந்து அதை முண்டு எடுக்கிறதுக்கு விடக்கூடாது, அடுத்தவனால் எடுக்கவும் முடியாது. அதனால் நம்முடைய ஆலோசனைகளை நாம் என்ன பண்ணணும், பெரிய பக்கெட் ஒன்று கட்டி வாய் வழியாக உள்ளே விட்டு இருதயத்தில் ஆழத்தில் இருக்கிற சிந்தனைகளை தூர் வாரி எடுக்கணும். எல்லா அழுக்கு சுத்தம் பண்ணாதான் நல்ல தண்ணி அங்கே வரும். அப்போ நீதிமான் அவைகளை மொண்டு எடுக்கிறான். நிறைய பேர்த்துக்கு மொண்டு எடுக்கிறது தெரிய மாட்டேங்குது. ஆமாம், அதே மாதிரி மொண்டு எடுக்க எடுக்க தான் நிறைய வந்து ஊறி தண்ணி ஊறிட்டே இருக்கும். அது மாதிரி தேவனுடைய வார்த்தைகளை, ஞானமுள்ள வார்த்தைகளை பேசும்போது தான் நம்ம வந்து நிறைய காரியங்களை உணர்ந்து கொள்ள முடியும். அப்படியாக இன்றைக்கு தேவனுடைய வசனத்துக்கு பஞ்சம் இருக்குது வந்திருக்குன்னா என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய வார்த்தை வாய்க்கு சமயமாக இருக்குது, இருதயத்துக்கு தூரமாக இருக்குது. அதுதான் பஞ்சத்துக்கு முதல் காரணம். ஆமாம், அதனால் இருதயத்துக்கு தூரமாக இருக்கும்போது இருதயத்தில் தேவனுடைய வார்த்தையை வைக்கணும். அப்படின்னா முதல்ல இருதயத்தை சுத்தம் பண்ணணும். சுத்தம் பண்ணியாச்சுன்னா இருதயத்தில் தேவனுடைய வார்த்தையை வச்சு சிந்தித்து தியானித்து அநேக ரகசியங்களை நாமளும் வச்சுக்கலாம், மற்றவங்களுக்கும் நம்ம கொடுக்கலாம். எப்படி வந்து நல்ல ஒரு விவசாயிக்கு தானியம் நல்லா விளைஞ்சதுன்னு என்ன பண்ணுவான், முதல் தரமான கோதுமையை எடுத்து என்ன பண்ணுவான், தனக்குன்னு வச்சுக்குவான். ஏன்னா அடுத்த தடவை விவசாயத்துக்கு வேணும். அப்புறம் சாதாரண கோதுமை இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் மற்றவங்களுக்கு கொடுப்பான். வித தானியத்தை வந்து எந்த விவசாயாவது மற்றவங்களுக்கு கொடுப்பானா? கொடுக்க மாட்டான். அதே மாதிரி வேதத்தை படித்து சிந்தித்து தியானிக்கும்போது நம்மளுக்குன்னு ஆண்டவர் வச்சுருக்கிற ரகசியத்தை நாம் ரகசியமாக எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் கொடுத்தாவே போதும், அது மற்றவங்களுக்கு பெரிய ரகசியமாக தெரியும். ஏன்னா அவன் உழுகிறத உழுகும்போது என்ன பண்ணுறான், அவன் குளிர்றதுன்னு சொல்லிட்டு அவன் உழாமல் விட்டுட்டான், சோம்பேறியாக இருந்துட்டான். இப்போ அந்த மாதிரி இருக்கிறவனு கொஞ்சம் தானியம் கிடச்சா ரொம்ப சந்தோஷமாக வாங்கிட்டு போவான். அப்படியாக விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கறது போல தேவனுடைய வார்த்தை இருதயத்துக்கு சமீபமாக இருக்கும் பொழுது தேவனுடைய வார்த்தை தாராளமாய் ஆண்டவர் வச்சிருக்கிறார். அப்படியாக தேவனுடைய வார்த்தையை சிந்தித்து தியானிக்கிறவர்களுக்கு தேவனுடைய வார்த்தை மிகவும் எளிமையானதாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை இருதயத்துக்கு தூரமாக இருக்கிறவங்களுக்கு மனுஷனுடைய கற்பனைகள் இருக்கிறபடியினால் அவைகளை தேடி இங்கிருந்து அமெரிக்காவுக்கு போகிறான், அமெரிக்காவிலேருந்து இங்கே வரான், உலகமெல்லாம் சுற்றியும் ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது. சோத்திரம். ஆ, எல்லாம் என்ன இருக்குது அன்னைக்கு அந்த காலத்தில் ரசிக்கப்பட்டான், ஏன்னா இன்னைக்கு முடியலையே, இன்னைக்கு அன்னைக்கு ரசி காலம் அணைஞ்சு போச்சு, கெட்டு போச்சு. ஆ, உயிர்ப்பிக்குது. அதனால் அவர் ரசிக்கப்படுறது தினந்தோறும் ரசிக்கப்பட்டிருக்கணும், தினந்தோறும் கிணத்தை சுத்தம் பண்ணிகிட்டு இருக்கணும். அப்போ தான் வந்து துன்மார்க்கு முன்பாக தள்ளாடக்கூட முடி தள்ளாடாமல் ஞானமாக இருந்து பேச முடியும். ஆ, சரியாச்சு. சோத்திரம். ஆ, அது நித்தியஜீவ வார்த்தைகளாச்சா, ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நாம் நம்முடைய இருதயத்தை சுத்தம் பண்ணி நாம் வச்சுருந்தோம்னா துன்மார்க்கன் முன்பாக அல்லது உலக மனுஷனுக்கு முன்பாக திண்டாடாமல் கலங்காமல் தைரியமுள்ளவர்களாக இருந்து நாம் தேவனுடைய நாமத்தை மேம்படுத்துவோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஓகே.